தென்றல் ஜூலை 2012 இதழில் அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் ரா சு நல்ல பெருமாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தமிழ் எழுத்தாளர்களில் தனித்துவமிக்க படைப்பாளியாக விளங்கியவர் ரவண சமுத்திரம் சுப்பையா பிள்ளை நல்ல பெருமாள் என்னும் ரா சு நல்ல பெருமாள். வீரியமிக்க எழுத்துக்கும் மரபார்ந்த சிந்தனைகளுக்கும் புதிய வடிவம் கொடுத்த இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ரவண சமுத்திரத்தில் சுப்பையா பிள்ளை சிவஞானத்தம்மாள் தம்பதியினருக்கு 1930 மகனாக பிறந்தார். தந்தை அஞ்சல் துறை அதிகாரியாக இருந்ததால் பல இடங்களில் கல்வி கற்க வேண்டிய நிலை. பாளையங்கோட்டையில் உயர்நிலை வகுப்பை முடித்தவர் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் பொருளாதாரத்தில் BA பட்டம் பெற்றார். பின் சென்னை சட்டக்கல்லூரியில் BL முடித்தார். அக்காலகட்டத்தில் திருமணம் நிகழ்ந்தது. சில கால சென்னை வாசத்துக்கு பின் திருநெல்வேலிக்கு சென்ற நல்ல பெருமாள் வழக்கறிஞராக பணியாற்றினார். அவரது அப்போதைய அனுபவங்களும் அவர் எதிர்கொண்ட பல வழக்குகளும் அவரை எழுத தூண்டின. இயல்பாகவே அவருக்கு எழுத்தார்வம் இருந்தது. தீவிர வாசிப்பார்வம் அதை வளர்த்தது. அவருடைய முதல் சிறுகதை இரு நண்பர்கள் கல்கியில் வெளியாகி அவருக்கு புகழை தேடிக் கொடுத்தது. சிறுகதையை பாராட்டியும் தொடர்ந்து எழுதும்படியும் கல்கி கிருஷ்ணமூர்த்தியை ஊக்குவித்து கடிதம் எழுத தொடர்ந்து எழுதினார். கல்கி வெள்ளி விழா நாவல் போட்டிக்கு அவர் எழுதிய கல்லுக்குழி இனம் நாவல் அவருக்கு மிகுந்த புகழை பெற்று தந்தது. ராஜாஜி பரிசளித்து கௌரவித்தார். இந்த நாவலில் வரும் ரங்கமணி கதாபாத்திரம் அக்கால வாசகர்களால் மறக்க முடியாத ஒன்று. அந்நாவலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தை நல்ல பெருமாள் எழுத்தில் விவரித்திருக்கும் பாங்கு படிக்கும் வாசகருக்கும் அதில் பங்கேற்ற உணர்வை தரக்கூடியதாய் இருக்கும். கல்கியின் அலைஓசை நாவலுடன் ஒப்பிட தகுந்தது கல்லுக்குளீரம் என்ற சிட்டி சிவபாத சுந்தரத்தின் கூற்று இங்கே கருதத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரன், உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தியது எது என்ற கேள்விக்கு ராசு நல்ல பெருமாளின் கல்லுக்குளீரம் என்ற கதைதான். அது கல்கியில் தொடராக வந்தபோது அதை நான் திரும்ப திரும்ப படித்தேன் என்று சொன்னதன் மூலம் அந்த நாவலுக்கு இருந்த செல்வாக்கை அறியலாம். பிரபாகரன் மட்டுமல்ல, அக்காலத்து இளைஞர்கள் பலரது மனம் கவர்ந்த நாவல் அது. முதல் நாவலே பரிசு பெற்றதை தொடர்ந்து நாவல்கள் எழுதுவதில் அதிக கவனம் செலுத்தினார் நல்ல பெருமாள். தொடர்ந்து அவர் எழுதிய போராட்டங்கள் நாவல் அவருக்குள் இருக்கும் சமூக போராளியை அடையாளம் காட்டியது. கம்யூனிச இயக்கத்தைச் சேர்ந்த பலர் தனக்கு நண்பராக இருந்த போதும் கூட அந்த கொள்கைகளில் இருந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதில் எழுதியிருந்தார். இந்நாவல் மூலம் அவர் சில எதிர்ப்புகளை சந்திக்க நேர்ந்தது என்றாலும் தொடர்ந்து எழுதினார். பின்னர் இந்த நாவல் ஹிந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. 1981 வெளியான இவரது நம்பிக்கைகள் நாவல் கோவை கஸ்தூரி சீனிவாசன் இலக்கிய அறக்கட்டளையின் பரிசு ₹10,000 பெற்றது. உணர்வுகள் உறங்குவதில்லை நாவல் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் விருது பெற்றது. 1985 இவர் எழுதிய தூங்கும் எரிமலைகள் என்ற நாவல் தீவிரமான எதிர்ப்பை சந்தித்தது. பிறப்பால் பிராமணனான ஏழை இளைஞன் ஒருவன் தனக்கு தகுதி திறமை இருந்தும் மேல் படிப்பு படிக்க முடியாததால் தீவிரவாதியாக மாறுவதை மையமாக வைத்து அந்த கதையை எழுதியிருந்தார் நல்ல பெருமாள். பல பத்திரிகைகள் அக்கதையை வெளியிட்டால் தங்கள் கொள்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றஞ்சி வெளியிட மறுத்தன. இறுதியாக தினமணி கதிரில் அந்நாவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காந்தியை நேருவிய கொள்கைகளின் போதாமையை மையமாக வைத்து இவர் எழுதியிருந்த மறிக்கொழுந்து மங்கை வரலாற்று நாவலும் இவருக்கு எதிர்ப்பை தந்தது. போலி வேடதாரிகளை அடையாளம் காட்டிய திருடர்கள், மருத்துவத்துறையை அதை சீரழிக்க மருத்துவர்களை குறித்தும் அதனால் சமூகம் படுகிற துன்பங்களை குறிக்கும் எண்ணங்கள் மாறலாம் மற்றும் கேட்டதெல்லாம் போதும் போன்றவை குறிப்பிடத்தக்க படைப்புகளாகும். ஆத்திகம் நாத்திகம் இரண்டையும் கேள்விக்குட்படுத்தி அவர் எழுதியிருந்த மயக்கங்கள் நாவல் கட்டமைப்பில் மிகச் சிறப்பான ஒன்றாக விமர்சகர்களால் கருதப்படுகிறது. இவர் இந்திய வரலாறு பற்றி எழுதியிருக்கும் சிந்தனை வகுத்த வழி நூல் குறிப்பிடத்தக்கது. இது தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது. அரசியல் சிந்தனை பற்றி இவர் எழுதியிருக்கும் இந்திய சிந்தனை மரபு நூலும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்திய தத்துவ மரபுகளை பற்றிய விரிவான அறிமுகமாகவும் அரசலாகவும் உள்ள நூல் இவர் எழுதிய பிரம்ம ரகசியம். புராண கதாபாத்திரமான நசிகேதஸ் அந்தந்த தத்துவங்களை படைத்த ஞானிகளை சந்தித்து அவர்களிடமே தனது சந்தேகங்களை நேரடியாக கேட்டு விளக்கம் அறிவது போல் அந்த நூலை மிகச் சுவையாக படைத்திருப்பார் நல்ல பெருமாள். உபநிடதத்தில் தொடங்கி லோகாயதம், சமணம், பௌத்தம், சாங்கியம், யோகம், வைசேஷிகம், மீமாம்சம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், சைவ சித்தாந்தம் என அனைத்து தத்துவங்களையும் மிக விரிவாக அலசும் நூல் இது. இதற்கு தமிழக அரசின் முதல் பரிசு கிடைத்தது. பாரதம் வளர்ந்த கதை வரலாற்று நூலும் மிகச் சிறந்த வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது. இவருடைய சங்கராபரணம் இதயம் ஆயிரம் விதம் போன்ற சிறுகதை தொகுதிகளும் குறிப்பிடத்தகுந்தன ஆகும். இருப்பினும் சமூக நாவல்கள் பேசப்பட்ட அளவுக்கு அவரது பல சிறுகதைகள் பெரிதாக பேசப்படாததற்கு காரணம் வணிக நிர்பந்தங்களுக்கு பணிந்து அவர் எழுத விரும்பாததுதான். 10 சமூக நாவல்கள், 2 சரித்திர நாவல்கள், 1 தத்துவ நூல், 2 சிறுகதை தொகுப்பு மற்றும் 1 சுய முன்னேற்ற நூல் என மொத்தம் 37 படைப்புகளை எழுதியுள்ளார் ராசு நல்லபெருமாள். அவரது மொத்த படைப்புகளையும் படித்து ஆய்வு செய்து கல்லுக்குள் சிற்பங்கள் என்ற ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார் டாக்டர் பேரா ஐக்கன். மாணவர் பலர் ராசு நல்லபெருமாளின் நூல்களை ஆய்வு செய்து எம்ஃபில் PhD பட்டம் பெற்றுள்ளனர். பல்கலைக்கழகங்களும் தனது பாடத்திட்டத்தில் இவரது நூல்களை இடம்பெற செய்து கௌரவித்துள்ளன. ஹேராம் திரைப்படம் இவரது கல்லுக்குள் ஈரம் நாவலை தழுவியது என்ற கருத்தும் உண்டு. நல்லபெருமாள் இலக்கியம் என்பது கருத்து பிரச்சாரத்திற்கும் உணர்ச்சி வசப்படாத புறவயமான ஆய்வுக்கும் உரிய ஒரு மொழிக்களம் என நினைத்தவர் பெரும்பாலான படைப்புகளை தர்க்கத்தன்மையுடன் புறவயமான அணுகுமுறையுடன் எழுதியிருக்கிறார். எதையும் கொந்தளிப்புடன் அணுகும் ஒரு சமூகத்தில் அவ்வகையான அணுகுமுறை பல புதிய வாசல்களை திறக்கக்கூடியதாக அமைந்தது என்கிறார் ஜெயமோகன். ராசு நல்லபெருமாள் நேர்மையின் உதாரணமாக திகழ்ந்தவர். தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு ஏதும் இல்லாமல் சமரசம் இல்லாமல் வாழ்ந்தவர். April 20, 2011 அன்று நெல்லை அருகே பாளையங்கோட்டையில் அவர் காலமானார். அவரது மகன்கள் பாலசுப்பிரமணியன், வெங்கடேஸ்வரன், மகள்கள் சிவஞானம், அலைமேலு மங்கை ஆகியோரும் இலக்கிய ஆர்வம் உடையவர்களே. அமெரிக்காவில் வசிக்கும் மகள் அலைமேலு மங்கை நல்லபெருமாளின் இலக்கிய வாரிசாக திகழ்கிறார். அம்மு சுப்பிரமணியம் என்ற புனைப்பெயரில் எழுதி வருகிறார். நன்றி. திண்ணை.com. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.